கசப்பனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடர அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 14,
குரல் 7. அறத்தாறு இதுவன வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை.
ஒருத்தன் கேட்டான் திருவள்ளுவரிடம், என்னையா திருப்பி திருப்பி அறம் 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 என்று சொல்கிறாய்? நான் அப்படித்தான் இந்த குரல் படிக்கிற பொழுது நினைச்சு கொண்டு படிக்கிறது. கேட்கிறவன் எப்பவும் இருந்துதானே இருப்பான். அறம் 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 என்று சொல்கிறியா, அது என்னையா அறத்தினுடைய பயன்? அது எப்படி நிரூபணம் பண்ணுவது? நீங்க சும்மா சொல்றீங்க நல்வினை செய்தவன் நல்லது அனுபவிப்பான், இதெல்லாம் என்ன நிரூபணம் பண்ணுவது எப்படி என்று கேட்ட உடனே ஒரு பிரமாணம் காட்டுகிறார் திருவள்ளுவர். எப்பவும் யாராவது ஒன்று கேட்டால் அதை பிரமாணத்தால நிரூபவன். பிரமாணம் என்பது ஒரு உண்மையை நிரூபிக்கிற கருவி. நான் அன்றைக்கே உங்களுக்கு சொல்லிட்டேன், காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்று பிரமாணம் மூன்று. ஒன்று பொறிவழி காண்பது, இன்னொன்று ஒன்றை வைத்து இன்னொன்றை அனுமானிப்பது, இன்னொன்று உயர்ந்தவர்கள் சொல்ல கேட்பது. இந்த மூன்று பிரமாணத்திலே ஒரு பிரமாணத்தாலே தான் உண்மையை நிறுவ முடியும். அப்ப இவர் கேட்டார், அறத்தாறு இதுவென வேண்டாம். இங்கே ஆறு என்பதற்கு வழி என்று அர்த்தம் இல்லை, பயன் என்று அர்த்தம் என்று பரிமாளர் எழுதுவார். அதுக்கு காரணமும் சொல்லுவார். அறத்தினுடைய பயன் என்ன நிரூபணம் பண்ணு என்றோடனே அவர் திருவள்ளுவர் சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே ஒரு பக்கத்தில் அந்த காலத்தில் கார் இல்லை தானே, இந்த சிவிகை தூக்கி கொண்டு போவார்கள். சிவிகை தூக்குறவன் இருப்பான், உள்ள உட்கார்றதுக்கு என்ன ராசா நல்ல பரம்பரைய பெரிய பதவியில் இருக்கிறவனே சிவிகையில தூக்கி கொண்டு போவார்கள். அப்படி ஒருத்தன் போயிருப்பான் போல இருக்கு. திருவள்ளுவர் சொன்னே அதை பர்றா. இவன் பார்த்தான், உள்ள ஒருத்தன் இருக்கிறான், வெளியில நாலு பேர் காவுறார்கள். காவல் திருவள்ளுவர் சொன்னார், இங்க பார், இயல்பென்ன? என் உடம்பை நான் தூக்கி கொண்டு நடக்க வேண்டும், அதுதானே இயல்பு. என் உடம்பை நான் தூக்கி கொண்டு நடக்க வேண்டும். இங்க பாடுறா, உள்ள ஒருத்தன் உட்கார்ந்திருக்கிறான், அவன் உடம்ப அவன் தூக்க வேண்டி இல்லை. சிவிகையில அவன் உடம்ப அவன் தூக்க வேண்டி இல்லை, இது அவன் நிலை. கீழே இருக்கிறவனை பார், இவன் தன் உடம்ப தூக்க வேண்டியவன், அவன் உடம்பையும் சேர்த்து தூக்குறான். தன் உடம்பை தூக்க வேண்டியவன் தன்னுடைய உடம்பை தூக்காமலே சொகுசா உட்கார்ந்திருக்கிறான். தன் உடம்பை மட்டும் தூக்க வேண்டியவன் மற்றவன் உடம்பையும் சேர்த்து தூக்குகிறான், என்னடா காரணம் என்று கேட்டார். ரெண்டு பேரும் மனுஷர், ரெண்டு பேரும் 10 மாதம் வயிற்றில் இருந்து பிறந்தவர்கள், இந்த உலகத்திலே தோன்றியவர்கள். அவன் தன் செய்ய வேண்டிய வேலையையும் செய்யவில்லை, இவன் தனக்கு இல்லாத வேலையும் செய்கிறான், என்ன காரணம் என்று நீ ஆராய்ந்து பார்த்தால் அவன் ஏதோ புண்ணியம் கொண்டு வந்திருக்கிறான், இவன் பாவம் கொண்டு வந்திருக்கிறான் என்பது உனக்கு தெரியும் அல்லவா. காட்சி பிரமாணத்தாலே இதை நிரூபிக்கலாம் என்றார். நான் ரொம்ப ரசிக்கிற குரல்லே உண்டு வெளிப்பு. நான் சொல்றது சில பேர் பாருங்க, தன்னுடைய வேலைக்கு அப்பால் மற்றவன் வேலையும் செய்வான். சில பேர் தன் வேலையே செய்யாம சுகமா இருப்பான். பல ஆபீஸ்களிலும் இது நடக்கும். அவன் செய்ய வேண்டிய வேலையும் செய்ய மாட்டான், இவன் செய்ய வேண்டிய வேலைக்கு மேலே செய்வான். ஏண்டா இப்படி செய்யறான் என்றால், இதுதான்டா விதி. அவன் அந்த வேலையெல்லாம் போனவரப்பிலேயே செஞ்சுட்டு வந்துட்டான், அவன் செய்ய தேவையில்லை. நீ செய்ய வேண்டியதும் செய்யாம இருந்தே, ஆகவே கூடுதலா செய்கிறாய். அறத்து ஆறு இது என வேண்டா, இதுதான் அறத்தினுடைய பயன் என்று நீ கேட்கிறாயா? சொல்லுகிறேன், தெரிந்து கொள். சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. ஒருத்தன் தூக்குறான், ஒருத்தன் அதுல ஏறி போறான். இதை வச்சு பார்த்தாலே உனக்கு புரியவில்லையா, எல்லாரும் மனிதர்கள் தானே, இந்த வேறுபாடு ஏன் வந்தது? இது அறத்தினுடைய பயன் என்று அறிந்து கொள் என்கிறான். உரைவாசி.
உரை: அறத்து ஆறு இது என வேண்டா, அறத்தின் பயன் இது என்று யாம் ஆகம அளவையான் உணர்த்தல் வேண்டா.
இவ்வளவு நேரமும் நாம படிச்சது ஆகம அளவை. உயர்ந்தவர்கள் சொன்னார்கள் அறத்தினுடைய பயன் இப்படி இருக்கும், இப்படி இருக்கு, இதெல்லாம் கூட உனக்கு வேண்டாம். ஆகம நீ கண்ணால பார்க்க தெரியுதேடா. ஆகம அளையான் அளவையான் அறிதல் வேண்டா.
சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை, சிவிகையை காவுவானோடு செலுத்துவான் இடை, காட்சி அளவை தன்னானே உணரப்படும்.
காட்சி, நீ ஆகம அளவையா படிக்கிறதுலாம் திருக்குறள் எல்லாம் சொல்லி படிக்கிறது. கண்ணால பார், அவன் ஒருத்தன் அவனையும் சேர்த்து தூக்குறான், இவன் தன்னையே தூக்க தேவையில்லாமல் போகிறான். ஆகவே காட்சி அளவையே, அளவைகளுக்குள்ளே காட்சி அளவை தான் எளிமையானது. ஒன்றை பார்த்து தெரிந்து கொள்வது ரொம்ப எளிமையானது. காட்சி அளவையிலேயே இது தெரியுமே, இது கேண்டா ஆகம அளவை என்கிறார்.
உரை குறிப்பு: பயனை ஆறு என்றார்.
பாருங்கள், அது தொடர்ந்து வாசிங்க. பயனை ஆறு என்றார்.
பின்னது ஆகலின்.
ஆறு என்பதற்கு வழி என்பதுதான் அர்த்தம். இங்கே பயன் என்று பரிமளகர் உரை எழுதியிருக்கிறார். ஏனென்றால் அதன் வழியாக வருவது பயன் என்றபடியால் அதனை வழி என்றே சொல்லுகிறார். வழியை பயன் என்றே சொல்லிவிட்டேன் என்று எழுதுகிறார். ஒன்று தொடர்பாக ஒன்று வந்தால் முதலது பெயரை பின்னதுக்கு கொடுக்கலாம் என்று அர்த்தம்.
என என்னும் எச்சத்தால் சொல் ஆகிய ஆகம அளவையும் பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை என்றதனால்
அறத்தாறு இது என என்றால் அதிலே ஆகம அளவை பெறப்படுகிறது என்று சொல்வதாகிய நூல்களை படிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஊர்ந்தான் இடை வாசிங்க.
பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை என்றதனால் காட்சி
அளவை. அப்புறம் ரெண்டு அளவை நீ ஆகம அளவையில படிக்கவே தவிர நான் காட்சி அளவை, சில பேர் ஆகம அளவையை ஒத்துக்கொள்ள மாட்டான். நான் கண்ணால கண்டாதான் ஒத்துக்கொள்ளுவேன் என்பான். ரொம்ப அது நான் அது பெரிய உயர்வான பகுத்தறிவு சிந்தனை என்று இன்றைக்கு காட்சி அளவையைத்தான் சொல்லுகிறார்கள். காட்சி அளவையில ஒன்றுமே இல்லை. ஆனால் அப்படி சொல்லுகிறவனுக்கு கூட இந்த பர்றா இதைவனையும் கீழே தூக்குறான், அவன் மேலே போகிறான், காட்டி விடுகிறான்.
உணரப்படும் என்பது சொல் எச்சம்.
இது நாம புரிய வேணும். சொல் எச்சம் என்றால் அது ஒரு இலக்கணம். ஒரு சொல் இன்னொரு சொல்லை கூப்பிடும். எனக்கு அது அது அண்மையிலே எங்கள் வீட்டுக்கு ஒரு டாக்டர் விருந்துக்கு வந்தார். அவர் அன்றைக்கு ஒரு சொல் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது என்ன சொன்னார்ன்றா, இப்போ சில நேரத்தில் நாங்கள் நல்லா சாப்பிட்டு இருந்தால் இனிப்பு கேட்கும், உடம்பு இனிப்பை கேட்கும். உங்களுக்கு தெரியுங்களா, இந்த பாயாசம் அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டீங்களா இருந்தால் உடம்பு இனிப்பை கொண்டாண்டு கேட்கும். அது என்ன அர்த்தம், அதுக்கு தேவைன்ற அர்த்தம். அந்த நேரத்தில் டயபெட்டிஸ் காரன் கூட கொஞ்சம் சாப்பிட்டுலாம் போல இருக்கு என்ற உடம்பு தன் தேவையை அறிவிக்கும். உடம்புக்கு அந்த சக்தி உண்டு, அது ஜடமானாலும் அதுக்கு அந்த சக்தி உண்டு. சில நேரத்தில் சில சாப்பாடு கற்பவதிகளுக்கு புளிப்பு வாய் கேட்குது, எப்படி கேட்குது, அந்த உடம்பு அதை கூப்பிடுது, கொண்டு வா எனக்கு அதை கொண்டு வான்னு. அதுபோல ஒரு சொல்ல சொன்னா இன்னொரு சொல்லை அது கூப்பிடும், அதற்கு சொல்லச்சம் என்று பெயர். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா. இங்கே அறத்தாறு இது என வேண்டாம், சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை அவ்வளத்தோடு நிப்பாட்டிட்டார். அதுக்கு என்ன முடியலையே, அது என்ன சொல்லுது, ஊர்ந்தான் இடை உணரப்படும் என்று சொல்லியிருக்கிறது. அந்த உணரப்படும் என்பது சொல்லச்சத்தாலே வருவிக்கப்பட்டது. பரிமளகர் உரை எழுதுகிற பொழுது ஊர்ந்தான் இடை உணரப்படும் என்று உரை எழுதியிருப்பார். எங்க பாட்டில் இல்லாத நீ எப்படி போட்டிருக்கிற என்று கேட்டா, அது கூப்பிட்டது நான் போட்டுட்டேன். அதற்கு சொல்லச்சம்.
உணரப்படும் என்பது சொல்லச்சம், இதனால் பொன்றா துணையாதல் தெளிவிக்கப்பட்டது.
அழிகிற பொழுதும் அழியா துணையாக இருப்பதனுடைய காரணம் சொல்லப்பட்டது.
குறள் எட்டு. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். வீழ்நாள் படாமை நன்றாற்றின் செய்யாது கழியும் நாள் உளவாகாமல் ஒருவன் அறத்தை செய்யுமாயின் அகுதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். அச்செயல் அவன் யாக்கையோடு கூடும் நாள் வரும் வழியை வாராமல் அடைக்கும் கல்லாம்.
ஒரு நாளை கூட வீணாக்காதே, அதுதான் வீழ்நாள். ஒரு நாள் கூட வீணா போச்சுது, வேஸ்ட் ஆக்காதே. எதற்கு வேஸ்ட் ஆக்காதே, சினிமா பார்க்காமல் வேஸ்ட் ஆக்காதே, டிவியில நாடகம் பார்க்காமல் வேஸ்ட் ஆக்காதே. அந்த வேஸ்ட் ஆக்குதல் இல்லை. ஒரு நாளை கூட அறம் செய்யாமல் வீணாக்கி விடாதே. வீழ்நாள் படுதல் அப்படி செல்லாமல் நன்றாற்றுவையானால், அறங்களை நீ செய்வாயானால், அகுது ஒருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். நல்வினை தீவினை என்கின்ற இரண்டு வினையும் நம்மிடம் இருக்கும் வரையும் பிறவி என்ற ஒன்று வந்து கொண்டே இருக்கும், தப்ப முடியாது. அப்ப இந்த பிறவி என்கின்ற பாதையினாலே பிறவிகள் தொடர்ந்து வருகிறதே, இதுல இருந்து நான் தப்ப முடியாதா என்றால் பிறவி வராமல் அடை. ஒரு குறிப்பிட்ட பாதையாலே ஆடு வருகிறது, மாடு வருகிறது, அப்ப என்ன செய்யறது, அது நிப்பாட்ட வேணும் என்றால் அந்த பாதையை அடை. அந்த காலத்தில் கல்லை வைத்து அடைப்பார்கள். அதுபோல பிறவி வந்து கொண்டே இருக்கிறதே, அதை அடைப்பதற்கு என்ன வழி என்றால், ஒரு நாள் கூட மிச்சம் விடாமல் நல்லதை செய்வாயானால் பிறவி என்கின்ற அந்த கொடுமை வருகிற பாதையை அது கல்லாக நின்று அடைக்கும். பிறவி வேண்டாம் என்று நினைக்க முதல் பழக வேண்டும். எங்களுக்கு பிறவியிலே வெறுப்பு இல்லை, ஏனென்றால் என்ன ஆன்மா பழுக்கவில்லை, அதனாலே பிறவி விருப்பாகத்தான் இருக்கிறது. 99 வயது கிழவி சாகுற பொழுது அடுத்த பிறவியிலே நான் பேரன் வயிற்றிலே வந்து பிறக்க வேணும் என்கிறாள். இந்த பிறவியிலே இவ்வளவு துன்பப்பட்ட பிறகும் அடுத்த பிறவிக்கு சீட் புக் பண்ணிட்டு போறா, இங்கே தான் வந்து பிறக்க வேணுமா? ஏனென்றால் ஆன்மா பழுக்கவில்லை, பழுத்து விட்டால் பிறவியிலே களைப்பு வந்துவிடும். அப்படி களைப்பு வர வேண்டுமானால் நல்லதை செய்து கொண்டே இருந்தாயானால் அது ஒரு எல்லையிலே பிறவி வராமல் உன்னை தடுக்கும், வாழ்நாள் வழி அடைக்கும் கல்லாக எது பயன்படும் என்றால் வீழ்நாள் படாமல் நன்றாற்றினால் அது பயன்படும். நன்றாற்றல் என்பது அறம் செய்தல்.
உரை குறிப்பு: ஐவகை குற்றத்தான் வரும், இருவகை வினையும் உள்ள துணையும் உயிர் யாக்கையோடு.
இதை கவனிக்க வேண்டும், ஐவகை குற்றத்தால் வரும். அப்ப 5 வகை உடனே எங்க மனதில் அது என்ன ஐவகை குற்றம் என்று கேள்வி எழ வேண்டும். பரிமளவருடைய சிறப்பு என்னவென்றால் நமக்கு எங்கெங்க கேள்வி எழுதோ அதுக்கெல்லாம் பின்னுக்கு விட சொல்லியிருப்பார். அதுக்கு முதல் நமக்கு கேள்வி எழ வேண்டும், அது முக்கியம். இப்ப பாருங்க, ஐவகை
குற்றத்தான் வரும், இருவகை வினையும் உள்ள துணை.
அடுத்தது இருவகை வினை என்ன? ஐவகை குற்றத்தால் வரும், இருவகை வினையும் உள்ளளவும்
உயிர் யாக்கையோடு கூடி நின்று அவ்வினைகளது இருவகை பயனையும் நுகரும் ஆகலான் அந்நாள் முழுவதும் வாழ்நாள் எனப்பட்டது.
உயிர் உடம்போடு கூடி நின்று வருகிற இன்ப துன்பங்களை அனுபவிக்கும், அதை ஒரு உயிரினுடைய ஒரு வாழ்நாள். ஒரு புறவி என்பது ஒரு வாழ்நாள். இந்த உடம்பை பெற்று இந்த உடம்பினாலே நன்மை தீமை அனுபவிச்சு களைச்சு போகிறோம், அடுத்த புறவிக்கு போகிறோம். அப்ப இதனைத்தான் வாழ்நாள் என்கிறார்.
குற்றங்கள் 5 ஆவன.
பாருங்க, நமக்கு சந்தேகம் வந்தோடனே பதில் வருகிறது. அதுலதான் திருக்குறள் அவசரப்பட்டு கேள்விகள் கேட்கப்படாதுங்கிறது, பின்னுக்கு பதில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும்.
குற்றங்கள் 5 ஆவன: அவிச்சை, அகங்காரம், அவா, விழைவு, வெறுப்பு என்பன.
5 குற்றங்கள்: அவிச்சை, மயக்கம், அவா புலன்கள் வழி செல்லுகின்ற ஆசை, அவா
அகங்காரம்,
அகங்காரம் அது உங்களுக்கு தெரியும், அகங்காரம்,
விழைவு
விழைவு என்பது விருப்பம், விழைவு
வெறுப்பு,
வெறுப்பு விருப்பு வெறுப்பு என்கின்ற இந்த 5 நமக்கு குற்றங்கள்.
இவற்றை வடநூலார் பஞ்சக்கிலேசம் என்பர்.
இந்த 5 வடமொழியிலே பஞ்சக்கிலேசம் என்று சொல்வார்கள்.
வினை 2 ஆவன.
5 குற்றங்கள்.
வினை 2 ஆவன: நல்வினை, தீவினை என்பன. பயன் 2 ஆவன: இன்பம், துன்பம் என்பன.
முதல் சொன்னேன் பார்த்தீர்களா, நல்வினை, தீவினை, பாவ புண்ணியம், இன்ப துன்பம்.
இதனால் அறம் வீடு பயக்கும் என்பது கூறப்பட்டது.
அப்போ வாழ்நாள் வழியடைக்கும் கல்லென்றால் பிறவி இல்லாமல் போக போறது, பிறவி இல்லாமல் போகிற இடத்துக்கு பெயர் தான் வீடு. நான் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறேன், படுவது பாடு, கெடுவது கேடு, சுடுவது சூடு, விடுவது வீடு. எப்போ பிறவி விடுபடுகிறதோ வீடு. அப்போ அறம் என்பது வாழ்நாள் வழியை அடைத்து விடும் என்ற, பிறவியை அடைத்து விடும் என்றபடியால் வீடு பேறு வரும். ஆகவே இந்த குறள் மூலம் அறம் வீட்டினையும் நல்கும். நான் முதல் சொன்னேனே, இம்மை மறுமை வீடு மூன்றும் தரும், வீடு தருகிற வழியை சொல்லிவிட்டார்.
குறள் 9: அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல.
உரை: குறளை வைத்து கிண்டல் பண்ணுவார்கள். அறத்தான் வருவதே இன்பம், அறத்தான் என்பது அறத்தால், இன்றைக்கு அறத்தால் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த. அறம்தால் வருவதுதான் உண்மையான இன்பம், வேறு வழியாக இன்பம் வந்தால் அது புறத்த. புறத்த என்றால் அறம் இல்லாமல் வருவதெல்லாம் வேறுபட்டது, அதனாலே புகழும் இல்லை. இதை ஒரு பெண் திருக்குறள் படிச்சிருந்தால், வீட்டிலே அவளுக்கு அப்போதான் கல்யாணம் பேசி நிச்சயம் பண்ணியிருந்தார்கள், பார்க்காத மாப்பிள்ளை, இவள் எதிர்பார்த்து கொண்டே இருந்தாள். அப்போ திருக்குறள் வாத்திரை யாரும் இந்த திருக்குறளை படிப்பிச்சார், அவர் இந்த திருக்குறளை கேட்டு இந்த பெண்ணை எங்கேயோ நினைக்கிறாள் என்று பார்த்த உடனே கிளப்பி நான் சொன்ன திருக்குறளை சொல் என்று கேட்டார். அவள் சொன்னால், அத்தான் வருவதே இன்பம் என்றார். அறத்தான் வருவதே இன்பம் என்பதை அத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த என்று கிண்டலாக சொல்வார்கள். இவர் சொல்லுகிறார் இன்பம், இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ரெண்டு சொல்லப்போகிறார். என்னென்றால் கடைசி 9 குறளிலே நிற்கிறோம், 10 குறள் முடிந்தால் இல்லறம் தொடங்கப் போகிறது, அடுத்த இயல் தொடங்கப் போகிறது. அப்போ எப்பொழுதும் அடுத்த இயல் தொடங்குகிறதுனா அதுக்கு முகப்பு கட்ட வேணும், முதல் அதிகாரத்தினுடைய கடைசியிலே அடுத்து வரப்போற அதிகாரத்துக்கு ஆயத்தம் பண்ண வேண்டும். அதனாலே பரமேலழகர் என்ன செய்வார், அறத்தால் வருவதே இன்பம் என்பதற்கு உரை எழுதுகிற பொழுது இல்லறத்தால், அறம் என்பதற்கு இல்லறத்தால் என்று எழுதுவார். அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்ப இல்லறத்தால் வருகிற இன்பம் என்றால் எதுவென்று கேட்டால் காம இன்பம் என்று உரை எழுதப் போகிறார். அது அது உள்ளே போனவொடனே நான் விவரம் சொல்லுகிறேன்.
உரை: அறத்தான் வருவதே இன்பம், இல்லறத்தோடு பொருந்தி வருவதே இன்பம் ஆவது.
இந்த கெட்டதுதான் மனதில் நிற்கும்ன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றோம் பாருங்க. இப்ப அறத்தால் வருவதே இன்பம் மறந்து போவீர்கள், ஆனா அத்தான் வருவதே இன்பம் ஒருத்தருக்கும் மறக்காது, அதுதான் இயல்பு.
அறத்தான் வருவதே இன்பம், இல்லறத்தோடு பொருந்தி வருவதே இன்பம் ஆவது.
இங்க பாருங்க, அறத்துக்கு இல்லறத்தோடு என்று எழுதுகிறார். என்ற இல்லறம் அடுத்த இதில் தொடங்க போகிறார். அப்ப அதுக்கு முகப்பு அது காட்டுகிறார்.
மற்றெல்லாம் புறத்த, அதனோடு பொருந்தாது வருவன எல்லாம் இன்பமாயினும் துன்பத்தின் இடத்த. புகழும் இல, அதுவேயும் அன்றி புகழுடைய அல்ல. உரை குறிப்பு: ஆண் உருபு ஈண்டு உடன் நிகழ்ச்சி கண் வந்தது.
வந்தது அதாவது அறத்தான் வருவதே இன்பம் என்று எழுதியிருக்கிறார் அல்லவா, அந்த ஆண் உருபு ஒடு உருவது போல உடன் நிகழ்ச்சி கண் வருது, ஒன்றோடு இன்னொன்று சேர்ந்து வருவதை உடன் நிகழ்ச்சி என்பது. இங்கே அறத்தான் வருவதே இன்பம் என்று அறத்தோடு வருவதே இன்பம் என்று எடுக்க வேண்டும். அறம் வந்தால் அதோடு சேர்ந்து இன்பம் வரும், அதற்கு ஒடு என்ற உருவல்லவா போட்டிருக்க வேண்டும். இதேன் அறத்தான் என்று ஆண் உருபு போட்டார் என்றால் அது அந்த அர்த்தத்திலே வருவதாக நீ கொள். நீங்க சொன்னா அப்படி கொள்ள முடியுமா என்றால் அப்படி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு நான் சான்று காட்டுகிறேன் என்று ஒரு மேற்கோள் காட்டுவார். இதுதான் அந்த காலத்து படிப்பு, சும்மா இங்க இஷ்டத்துக்கு சொல்ல முடியாது. ஒன்று சொன்னால் அதுக்கு மேற்கோள் எடுத்து காட்ட வேண்டும். இங்க பாருங்க, இப்ப சொல்லுவார்,
ஆணுருவு ஈண்டு உடன் நிகழ்ச்சி கண் வந்தது, தூங்குகையான் ஓங்கு நடைய புறம் 22.
புறநானூற்றிலே ஒரு பாட்டு எடுத்து காட்டுகிறார். ஒரு யானையை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த பாட்டு சொல்லுகிறது தூங்கு கையான் ஓங்கு நடைய, யானை தொங்குகிற கை, யானைக்கு தொங்குகிற கை, அது நான்ற கை என்று அதற்கு பெயர். நான்றல் என்றால் தொங்குகிறது, அதான் நான்ற. நான்ற வாயும் நாளிரு புயமும் என்று வருகிறதல்லவா, நான்ற வாய் என்றால் தொங்குகிற வாய் என்று அர்த்தம். அப்போ இந்த யானையை பற்றி சொல்லுகிற பொழுது பழைய புறநானூற்று பாட்டு ஒன்று இருக்கிறது, தூங்கு கையான் ஓங்கு நடைய, தூங்குகிற கையோடு ஓங்குகிற நடையும் கொண்டது. அப்ப என்ன போட்டிருக்க வேண்டும், ஒடு உருபு போட்டிருக்க வேண்டும். ஆனா அந்த பாட்டில் என்ன போட்டிருக்கிறார், தூங்கு கையான் ஆண் உருபு போட்டிருக்கிறார். அப்ப ஆண் உருபு போட்டாலும் அது ஒடு உருவாகத்தான் அங்க எடுக்கிறோம் அல்லவா, அது போல இங்கேயும் எடு என்கிறார். ஒரு சின்ன சொல்லுக்கு விளக்கம் சொல்றதுக்கு சாட்சி எல்லாம் கூட்டிகிட்டு வருகிறார். நாங்க பெரிய விஷயத்துக்கே இப்ப சாட்சி இல்லாம சொல்லி விட்டு போயிருவோம், நாம சொல்றதுதான் தீர்ப்பு. அப்ப அதை சொல்கிறார். இங்க பாருங்க அந்த குறள் என்ன, அறத்தான் வருவதே இன்பம் என்றால் அறத்தோடு வருவதே இன்பம். அதை சொல்லுகிறார். இன்பத்துக்குள்ளே அதை மட்டும் சொல்றேன், இன்பத்துக்குள்ளே தலையாய இன்பம். இன் முதலிலே கேள்வி, இன்பம் என்றால் என்ன? நமக்கு பல பேருக்கு இன்பம் என்று ஒன்று தெரியுமே தவிர இன்பத்தை வரையறுக்க தெரியுமா என்றால், புலன்கள் வழியாக அனுபவிக்கப்படுவது இன்பம். இப்போ லட்டு சாப்பிடுகிறோம், நாக்குக்கு இன்பம். ஒரு நல்ல பூங்கா பார்க்கிறோம், கண்ணுக்கு இன்பம். நல்ல சங்கீதம் கேட்கிறோம், காதுக்கு இன்பம். நல்ல பஞ்சமெத்தையில இருக்கிறோம், உடம்புக்கு இன்பம். இப்படி இன்பங்கள் புலன் வழியாக அனுபவிக்கப்படுபவைக்கு இன்பம் என்று பெயர். இதை தவிர ஒரு இன்பம் இருக்கிறது, அது பல பேருக்கு தெரிவதில்லை. துன்ப நீக்கமே சில நேரங்களிலே இன்பமாகப்படும், துன்ப நீக்கமே சில நேரத்திலே இன்பமாகப்படும். அதையும் சில பேர் இன்பம் என்று நினைத்து மயங்குவார்கள். அதுக்கு என்ன என்ன உதாரணம் என்றால், ரொம்ப தலைவலியோடு வீட்டுக்கு வர்றார் அப்பா, அம்மா கொஞ்சம் தைலம் போட்டு விடுறாங்க. போட்டோனே அப்பா தலையடி போய் இப்பதான்ப்பா சந்தோஷமா இருக்குன்றார். தலையடி போறது சந்தோஷமா? துன்பம் போச்சே தவிர இன்பம் வந்துச்சா? தலையடி போறது சந்தோஷம் என்றா அப்பா நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கிறார் தானே அர்த்தம். இப்ப நடந்தது துன்பம் போனதே தவிர இன்பம் வரவில்லை. ஆனால் துன்ப நீக்கமே இன்பமாக சில நேரத்திலே மயக்கம் செய்யும். அது ரொம்ப கொச்சையா ஒரு உதாரணம் நான் சொல்றது உண்டு. என்ன உதாரணம் என்றா, இப்ப 3 மணி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறோம், சினிமாவுக்கு போறோம், 3 மணி நேரம் அங்க உட்காந்துட்டோம், வெளியில வர்றோம், அவசரமா வருது அவ்வளவுதான் இங்க சொல்லலாம். வீட்டுக்கு வந்த உடனே உடனே ஓடி போய் போ அதை வெளியேற்றுகிறோம். வெளியேற்றிட்டு அப்பா இப்போதான் சந்தோஷமா இருக்குன்றோம். யூரின் போகிறது ஒரு சந்தோஷமா அப்படின்னா எல்லாரும் நெடுக சந்தோஷம் அனுபவிக்கலாமே. அங்க என்ன நடந்தது தெரியுமா? துன்ப நீக்கம் இன்பமாக தோன்றியது. ஆகவே அது இன்பம் அல்ல. ஒன்று வேற இன்பம். இப்ப பாயாசம் குடித்தேன் நீ நிற்கிறது அது இன்பம், அது இன்பம். அதுலேயும் கூட என்ன இன்பத்தில் வித்தியாசம் இருக்கிறது என்று கேட்டால், சில விஷயங்கள் ஒரு புலனுக்கு மட்டும்தான் இன்பம் தரும். இப்ப மல்லிகைப்பூ எடுத்து மணக்கிறேன், வாசனை ரொம்ப நல்லா இருக்கிறது, மூக்குக்கு மட்டும் இன்பம், ஒரு புலனுக்கு இன்பம். அதை நல்லா வாசனையா இருக்குன்னு வாயில போட்டு சப்ப முடியுமா? அது வாய்க்கு இனிக்காது. காதுக்கு வைக்க முடியுமா? இனிக்காது. அப்போ அது மூக்குக்கு மட்டும் இன்பம் தரும். வேற சில பொருள்கள் ரெண்டு புலனுக்கு இன்பம் தரும். அது நீங்க முடிவு பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப நல்ல லட்டு, திருப்பதி லட்டு கொண்டு கையில தந்துட்டார்கள், பார்க்கவே அழகா இருக்கிறது, கண்ணுக்கு இன்பம், சாப்பிட்டா வாய்க்கு இன்பம், வாசமா நல்ல ஏலக்காய் போட்டிருக்கார்கள் மூக்குக்கு இன்பம், இவ்வளவும் தான். அதை உடம்புல வச்சு தேய்ச்சா இன்பம் வருமா? அப்போ ஒரு புலனுக்கு இன்பம் தருகிற விஷயம் என்று சில விஷயங்கள் இருக்கின்றன, இரண்டு புலனுக்கு என்று இருக்கின்றன, மூன்று புலனுக்கு இன்பம் பயக்கிற இருக்கிறது, நாலு புலனுக்கு இன்பம் பயப்பது இருக்கிறது. ஐந்து புலனுக்கும் எது இன்பம் பயக்கிறதோ இன்பத்துக்குள் தலைமை இன்பம் அதுதான். ஒரு பொருளாலே ஐம்புலனும் இன்பப்பட வேண்டும், அப்பதான் அது தலைமை இன்பம் என்று சொல்லப்படும். அப்போ அது எது என்று ஆராய்ந்து விட்டு திருவள்ளுவரே சொன்னார், ஒரு ஆணுக்கு பெண்ணால் கிடைக்கிற சுகமும் பெண்ணுக்கு ஆணால் கிடைக்கிற சுகமும் தான் ஐம்புலத்துக்கும் சுகம் தருவது. இதெல்லாம் நீங்க சொல்லலாமான்னு கேட்கப்படாது, நான் தான் சொல்ல வேணும். நீங்க அதை உங்களுக்கு அதை அனுபவிக்கிறவர்களுக்கு கூச்சம் இருக்கும், எனக்கு அந்த கூச்சம் இல்லை, அதனாலே சொல்லுகிறேன். கண்டு கேட்டு உண்டு உற்று உயிர்த்து அறியும் ஐம்புலனும் அறியும் ஒன்றொடி விஷயம் ஒன்றொடி கண்ணே உலை என்பார் திருவள்ளுவர். தூரத்துல பார்த்தாலே சந்தோஷம், அதுதானே அவன் அவன் சந்தியில நிக்கிறான். உங்களுக்கு தெரியுது இல்லைங்க, தூரத்துல பார்த்தாலே சந்தம், கண்டு கேட்டு ஒரு வார்த்தை பேசினா அது பெரிய தேனா இருக்கிறது. கவிதை கவிதையெல்லாம் என்ன என்ன பட்சம். நான் ஒரு முறை மேத்தா எங்க ஊருக்கு வந்திருந்தார், கவிஞர் மேத்தா, அவரை வச்சு எங்க ஊர் கவிஞர்கள் எல்லாம் பேசினார்கள். அப்ப ஆளுக்கு ஆள் ஒரு ஒரு வித்தகம் செய்ய புறப்பட்டார்கள். ஒரு ஒரு கவிதையிலேயே எப்படி கவித்துவம் இருக்கிறது ஒருத்தர் சொன்னார், ஒரு அடியிலேயே எத்தனை கவிதை இருக்கிற ஒருத்தர் சொன்னார், ஒரு சொல்லிலே கவிதை இருக்கிறது என்று சொன்னார். எனக்கு பேசுற சந்தர்ப்பம் வந்தது, நான் பேச்சாளன்றதை நிரூபிக்க வேண்டாமா, நான் எழும்பி சொன்னேன் ஒரு எழுத்திலே கூட கவிதை சுகம் வரும் என்றேன். அவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், அது என்ன ஒரு எழுத்திலே கவிதை சுகம் வரும் என்று கேட்டவுடனே நான் சொன்னேன், அது உங்களுக்கு தெரியாது, ரொம்ப நாளா ஒரு பெண்ணை ஒருத்தன் விரும்புகிறான், ஒரு நாள் சந்திக்கிற வாய்ப்பு வந்து விட்டது, இவன் அவளை பார்த்து நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்னை காதலிக்கிறாயா என்று கேட்கிறான். அவள் என்றுகிறாள். அவனுக்கு அது கவிதை, இந்த ராமாயணம் திருக்குறள்லாம் தர்றது, அவள் சொன்னது ஒரு எழுத்து தான், அது கவிதையா இல்லையா? அவன் வாழ்நாளில் மறப்பானா அதே? அப்போ கவிதை அந்த இன்பம் என்பது ஐம்புலனுக்கும் இன்பம் தருகிறது, அதான் கண்டு கேட்டு என்றார். கேட்டாலே சுகம், பிறகு உண்டு சுவைத்து, அதுக்கு ரொம்ப விளக்கம்னு சொன்னா கொச்சையாயிரும் வேண்டாம், உண்டு உற்று வாசனை பிடித்து உயிர்த்து, இந்த ஐம்புலன்களுக்கும் இன்பம் தருவது ஒரு ஆடவனுக்கு ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணுக்கு ஆடவன். இது பிறகு விரிந்து, இது பிறகு இல்லறத்திலே அதான் சிறப்பு. ஐம்புலனுக்கும் இன்பம் தருகிற வேற உலகத்திலே ஐம்புலனுக்கும் இன்பம் தருகிறதான ஒரு பொருளும் இல்லை. நல்ல பஞ்சமெத்தையில படிக்கிற பொழுது சுகம் தின்ன முடியுமா? ஐம்புலனுக்கும் இன்பம் தர வேண்டும் என்றால் கடவுள் அப்படித்தான், அதனாலே தான் அதற்கு தலைமை இன்பம் என்று பெயர். அதுக்கே தமிழன் என்ன பெயர் வைத்தான் தெரியுமோ? சிற்றின்பம் என்று பெயர் வைத்தான். அப்ப அதுக்கு மேல ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அப்போ கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு மனைவிக்கு கணவனும் கொடுக்கிற இன்பம் சிற்றின்பம். பிறகு அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து பிறக்கிற குழந்தை பெற்றோருக்கு அந்த ஐம்புலனுக்கும் இன்பம் கொடுக்கும். குழந்தையும் அப்படித்தான், பார்த்தா சந்தோஷம், அது பேசினா சந்தோஷம், அது ஒன்றும் இலக்கணம் சுத்தமாக பேசணும், அம்மா பெரிய சொற்பொழிவு கட்ட மாதிரி மகிழ்ச்சி அடைவாள். என் குழந்தை சந்தோஷம் தானே, அதை மனந்தா சந்தோஷம், குழந்தைய மோந்து பாருங்க அதை விட ஒரு சந்தோஷம் உண்டா? அது முத்தம் கொடுத்தா சந்தோஷம், சுவைத்தால் சந்தோஷம், தொட்டா சந்தோஷம். இந்த சில பெற்றோர்கள் பிள்ளையை வச்சு இப்படி இறுக்கி அணைப்பார்கள், ஏன்னா அவனுக்கு அந்த ஆசை தீரதில்லை, பிள்ளை நசியும். அப்போ கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் ஐம்புல இன்பம் கொடுக்க ரெண்டு பேருக்கும் குழந்தை கொடுக்கும். இதுதான் இன்பத்துக்குள்ளே தலை சிறந்த இன்பம் என்றபடியால் இன்பம் என்ற சொல் இல்லறத்திலே வருகிற காம இன்பத்தை தான் குறிக்கும் என்று பரிமேலழகர் எழுதுவார். அறத்தான் வருவதே இன்பம் என்று எழுதினார் அல்லவா. இங்கே அறத்தான் வருகிற இன்பம் என்றால் இல்லறத்தால் வருகிற காம இன்பமே இன்பம் என்று பொருள் கொள்ள வேண்டும். காம என்பதற்கு கொச்சை பொருள் கொள்ளாதீர்கள். ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் என்று இருக்கும் வரைக்கும் தான் அந்த இன்பம் இன்பம். அது பின்னுக்கு சொல்வார், அங்க விளங்கப்படுத்துகிறேன்.
இன்பம் காம நுகர்ச்சி.
அந்த இன்பம் என்பதுக்கு என்ன எழுதுகிறார்? காம நுகர்ச்சி, அதுதான் இன்பம்.
அகுது ஆமாறு காமத்து பாலின் முதற்கண் சொல்லுதும் இன்பத்தின்
பாருங்க, அவருடைய கடிதம் பாருங்க, அது எப்படி வருகிறது, அது ஆமாறு அந்த காம இன்பம் எப்படி வருகிறது என்பதை பற்றி இப்ப சொல்ல எனக்கு டைம் இல்லை என்று பரிமாளர்கள். ஏன்னா நீ படிக்க வந்தது ஆறாம், இப்ப நான் காமம் பற்றி சொன்னா அதுலயே மனம் போயிடும். இப்ப உங்கள் அறுவாசி பேருக்கு போயிட்டது அல்லவா, அது போல மனம் போயிடும். ஆகவே அது ஆமாறு காமத்துப்பாலின் முன்னே சொல்லுதும், அங்க வாங்கடா அங்க சொல்றேன்.
இன்பத்தின் புறம் எனவே துன்பம் ஆயிற்று.
மற்றவை எல்லாம் குரல் என்ன,
அறத்தான் வருவதே,
அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த. இதுதான் இன்பம். மற்றது புறத்த என்றால் என்ன? மற்றதெல்லாம் துன்பம் என்று அர்த்தம். அறத்துக்கு புறம் எது? துன்பம். அதுதான் இன்பம் என்றால் புறத்த என்பது துன்பம்.
பாவத்தான் வரும் பிறனில் விளைவு முதலாயின அக்கணத்துள் இன்பமாய் தோன்றும் ஆயினும் பின் துன்பமாய் விளைதலின் புறத்த என்றார்.
பாருங்க, எல்லாருக்கும் செக் வச்சு வச்சு வச்சுதான் போறார் பரிமளர். இது படிப்பிச்சோனோ ஒருத்தன் சொன்ன, என்ன ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு தரு, ஆண் தருகிற இன்பம் தான், அதை ஏன் இல்லறத்தால வர வேணும்னு இப்ப என்ன அவசியம்? இன்னொருவன் மனைவிட்ட போய் இந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாது, அது ஐம்புல இன்பம் தானே என்றால் அது இன்பமாகாது. ஏனென்றால் அந்த இன்பத்தை நீ நிம்மதியாக அனுபவிக்க முடியாது. எந்த நிமிஷமும் கதவு தட்டப்படும் என்ற பயத்துடனேயே அனுபவிக்கப்படுகிறபடியால் அந்த இன்பத்துக்குள் துன்பக் கலப்பு உண்டு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, கணவன் மனைவி வாழ்க்கையில சந்தோஷம், ஒரு பிள்ளை கேட்க மாட்டான், ஒரு பிள்ளை. அது வரைக்கும் ஒரு ஆண் பெண் சேர்க்கையை குற்றம் என்று சொன்ன சமுதாயம் ஒரு கயிறிலே தாலி கட்டிவிட்டால் அதற்கு அங்கீகாரத்தை வீட்டுக்குள்ளேயே கொடுக்கிறது. இது இல்லாமல் நீ புறத்திலே வேறொரு பெண்ணிடம் நான் இன்பம் அனுபவிப்பேன், ஆகவே அதுவும் இன்பம் தானே என்று சொல்லாதே. அது துன்பக் கலப்புள்ள இன்பம். ஆகவே அதுதான் அவர் சொல்றார். அதுதன்றி வாசிங்க,
பாவத்தான் பிறனில் விளைவு முதலாயின,
அதான் பிறனில் விளைவு முதலாயின, மாற்றானுடைய மனைவியை விரும்புவது, அப்படி போன்ற விஷயங்களிலும் இந்த இன்பம் இருக்கிறதே என்றால்
அக்கணத்துள் இன்பமாய் தோன்றும்.
அது அந்த நிமிஷம் உனக்கு இன்பமாய் தோன்றினாலும் பயந்து கொண்டே இருக்கவனை எவன் பார்த்தானோ, எவன் வந்தானோ, எப்ப அது வெளியில வருமோ என்று பயந்து கொண்டே இருக்க வேண்டும். அக்கணத்துள் இன்பமாய் தோன்றினும்
ஆயினும் பின் துன்பமாய் விளைதலின் புறத்த என்றார்.
புறத்த என்றார். ஆகவே அது இன்பமாய் தோன்றுகிற துன்பமே தவிர இன்பம் இல்லை. பல பேர் இது தெரியாமல் ஏமாந்து அந்த துன்பத்துக்கு ஆளாகிறார்கள். காம இச்சை உயிர்களினுடைய இயல்பிச்சை, அதுக்குத்தான் நம் தமிழர்கள் ரொம்ப தெளிவான அச்சமில்லாத நிம்மதியான இன்பத்தை வகுத்தார்கள். அதுதான் இல்லறம். ஆகவே இல்லறத்தால் வந்தால்தான் அது இன்பம்.
அறத்தோடு வாராதன புகழும் இல, எனவே வருவது புகழும் உடைத்து என்பது பெற்றாம்.
அப்போ அறத்தோடு வார, இவ இப்படியானதுல போய் இன்பம் அனுபவிச்சா உனக்கு புகழ் வருமா? ஒரு மனைவியோட இருந்து வீட்டிலே நீ அனுபவிக்கிறாய் என்று வை பாருங்க, அவர்கள் எப்படி குடும்பம் நடத்தினான், எப்படி தர்மம் நடத்தினான் என்று சொல்லி இன்பம் வருவது மட்டுமல்ல புகழும் வரும். மற்ற இடங்களிலே களவாக நீ செய்கிற குற்றங்கள் இன்பத்தையும் முழுமையாக தராது புகழையும் தராது என்றபடியால் இதுதான் உண்மையான இன்பம் என்கிறார்.
இதனால் அறம் செய்வாரே இம்மை இன்பமும் புகழும் எய்துவர் என்பது கூறப்பட்டது.
இல்லறம் செய்வாரே உண்மை இன்பமும்
புகழும் எய்துவர் என்பது
சொல்லப்பட்டது. கடைசி குரல்,
குரல் 10, செயற்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி. உரை, ஒருவருக்கு செயற்பாலது அரணே, ஒருவனுக்கு செய்தர் பான்மையது நல்வினையே, உயர்பாலது பழியே, ஒழிதற் பான்மையது உயர்வினையே
என்பதற்கு என்ன உரை எழுதுறார் பார்த்துக்கொள்ளுங்க. ஒழிதற்பாலையது, செய்ய வேண்டியது அரண், ஒழிக்க வேண்டியது
தீவினை.
தீவினை.
உரை குறிப்பு, ஓரும் என்பது இரண்டும் அசைநிலை.
பாருங்க, இதெல்லாம் இனி வருகிற ஆசிரியர்கள் எல்லாம் எப்படி படிப்பிக்க போறார்களோ தெரியாது. ஒரு வசனம் போடுறார் பாருங்க, ஓரும் என்பது இரண்டும் அசைநிலை. என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, இந்த குறளை எடுத்து பாருங்க. செயற்பாலதோறும் உயற்பாலதோறும் என்று ரெண்டு அடியிலேயும் ஓரும் என்ற சொல் வருகிறது அல்லவா. அந்த ஓரும் என்ற சொல்லுக்கு அர்த்தம் இல்லை. நான் முதல் சொன்னது போல ஓசைக்காக கிடக்கிறது. அது எவ்வளவு சுருக்கமா சொல்வது பாருங்க, ஓரும் என்ற இரண்டும்
அசைநிலை என்பன இரண்டும் அசைநிலை.
முதல் வரியில் இருக்கிற ஓரும் சும்மா போட்ட சொல் தான், பின்னுக்கு அதுக்கு அர்த்தம் தேடாதே. ஓரும் என்ற இரண்டும் அசைநிலை.
தேற்றேகாரம் பின்னும் கூட்டப்பட்டது.
அங்க பாருங்க, அதெல்லாம் அவருடைய கட்டித்தனம். இதெல்லாம் பரிமாள இருக்கிற. இங்க பாருங்க, உயர்பாலதோறும் அரணே, செயற்பாலதோறும் அரணே,
ஒருவருக்கு
ஒருவருக்கு
உயர்பாலதோறும் பழி.
அங்க பாருங்க, முதல் வரியில செயற்பாரதோறும் அரணே என்றார். ஒரு ஏகாரம் போட்டிருக்கிறார் அல்லவா, கீழே அந்த ஏகாரம் போட இல்லை. உயர்பாலதோறும் பழி, பழியே என்று போட்டிருக்க வேண்டும் அல்லவா, போட இல்லை. இந்த ஏகாரம் தேற்ற ஏகாரம் பிரிநிலை ஏகாரம் என்று ரெண்டு ஏகாரம். இந்த ஏ என்ற சொல்லை சொன்னால் அது ஒன்று ஒன்றை உறுதிப்படுத்த சொல்லுகிறது, மற்றது பிரிக்க சொல்லுவது. அவருள் இவரே சிறந்தவன் என்றால் உறுதிப்படுத்த, சில நேரத்தில் அதை விட இதுவே சிறந்தது என்றால் பிரிக்க சொல்வது. இந்த ரெண்டு ஏகாரம். முதல்ல சொன்னது செயற்பாலதோறும் அரணி என்பது தேற்றத்துக்கு வந்தது. அடுத்ததிலே இந்த உயர்ப்பாலதோறும் பழி என்று இருக்கிறது அல்லவா, அதுக்கு என்ன என்றால் அதுவும் உறுதிப்படுத்தத்தானே சொன்னார். அங்கே போட இல்லை என்றால் இவர் சொல்றார், முன்னுக்கு போட்டாச்சு தானேடா, அதை எடுத்து நீ இங்கே போட்டுக்கொள் என்று திருவள்ளுவர் விட்டுட்டாராம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? முன்னுக்கு ஏகாரம் போட்டிருக்க அல்லவா, அந்த ஏகாரம் பின்னும் கூட்டப்பட்டது என உரையில பார்த்திருந்தா இங்கேயும் அரணே என்று பழியே என்று எழுதியிருப்பார்.
தேற்றேகாரம் பின்னும் கூட்டப்பட்டது, பழிக்கப்படுவதனை பழி என்றார். இதனால் செய்வதும் ஒழிவதும்
தீவினைக்கு ஏன் பழி என் தீவினைக்கு பழி என்று பெயர் இல்லை, தீவினை பழிக்கப்படுவதால் அதற்கு பழி என்று பெயர் வந்தது.
இதனால் செய்வதும் ஒழிவதும் நியமிக்கப்பட்டன.
எப்பவும் திருவள்ளுவர் பல அதிகாரங்களில் முடிவிலே எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று ரெண்டையும் சேர்த்து சொல்வார். அப்ப ரெண்டையும் சேர்த்து சொல்லி இந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். பாயிரல் ஒரு வகையான் முற்றிற்று. இன்றைக்கு வேகமா படிக்கவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்காக ஒரு அதிகாரம் படித்து முடித்திருக்கிறோம். இனித்தான் அறத்துக்குள்ளே நுழைகிறோம். இதுவரை பாயிரவியல், இனி இல்லறவியலிலே படிக்க போறோம். வாழ்க்கைக்கு தேவையான தர்மங்களை சொல்ல போகிறார். அதை அடுத்த வகுப்பிலே படிப்போம்.
குரல் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி.